அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. மார்ச் திங்கள் 31 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சி தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழ் ஓசை நிகழ்ச்சியின் முதலில் செய்தியிருக்கே, பின்னர் தொடரும் செய்தியரங்கில், இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் கொலை வழக்கில் கடற்படை அதிகாரி உட்பட மேலும் மூவர் கைது செய்யப்பட்டிருப்பது பற்றிய செய்தி, இதுகுறித்து ரவிராஜின் மகள் பிரவீணா ரவிராஜ் தெரிவிக்கும் கருத்து,
புது கவர்மெண்ட் புது சிஸ்டம், சோ அதுல நம்பிக்கை கொஞ்சம் இருக்குது தான். அதை விட தண்டனை வழங்குறது அது இல்ல, உண்மை வெளியில வந்துச்சுன்னா அதுவே சாணமுண்ட சான்ஸ்ல தான் நானும் லைக் அமௌண்ட் அமையும் இருக்கேன்.
இந்திய இலங்கை மீனவ பேச்சுவார்த்தை விவரங்களை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் கலந்து கொண்டு முடிவெடுக்கவிருப்பதாக இலங்கை மீனவர்கள் கூறியிருப்பது பற்றிய செய்தி,
நாங்கள் கொண்டு வந்த இந்திய மீனவருடைய கோரிக்கையை அந்த மாகாணத்திலே சமர்ப்பித்து அங்கு எடுக்கப்படுகின்ற தீர்வை தமிழக அரசு மூலமாக அந்த மீனவர்களுக்கு தெரியப்படுத்துவோம்.
ஏமனில் சிக்கியிருக்கும் இந்தியர் ஒருவர் அங்கு நிலைமைகள் குறித்து நமக்கு தெரிவித்த கருத்துக்கள், பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அத்வானி மீது வழக்கு பதிவு குறித்து உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருப்பது பற்றிய செய்தி, பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை இடம்பெறுகின்றன.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் இளைய தம்பி தயானந்தா மற்றும் நந்தினி குருசங்கரன்.
துருக்கியில் உள்ள தடை செய்யப்பட்ட மார்க்சிய குழுவினர் இஸ்தான்புல் நீதிமன்றத்தில் வைத்து வழக்கறிஞர் ஒருவரை பணிய கைதியாக பிடித்திருக்கிறார்கள். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அவர் கொல்லப்படுவார் என அவர்கள் மிரட்டியிருக்கிறார்கள். DHKPC என்ற பெயரிலான இந்த குழு பணிய கைதியான முகமது சலீம் கிராஸ் என்ற வழக்கறிஞரின் புகைப்படத்தை ட்விட்டரில் வெளியிட்டிருக்கிறது. படத்தில் பணிய கைதியின் தலையை இலக்கு வைக்கும் துப்பாக்கியும் காட்டப்பட்டுள்ளது. பர்கின் எல்வன் என்ற இளைஞனின் மரணத்தில் அரசு சம்பந்தப்பட்டிருப்பதாக பணிய கைதி தொலைக்காட்சியில் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். கடந்த ஆண்டு இடம்பெற்ற அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் பர்கின் எல்வன் என்ற இளைஞன் அரசப்படையினரின் கண்ணீர் புகை குண்டு தாக்குதலில் பாதிப்புற்று 9 கோமா நிலையின் பின்னர் மரணித்தார். அந்த மரணம் நாட்டில் குழப்ப நிலையை தோற்றுவித்திருந்தது.
ஒரு பாரிய மின்வெட்டு துருக்கி நாட்டை தாக்கியுள்ளது. இஸ்தான்புல், அங்காரா மற்றும் பல நகரங்களில் பொது போக்குவரத்து சேவைகள் ஒரு ஸ்தம்பிதம் அடைந்துள்ள நிலையில் விமான போக்குவரத்துகளும் திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. சமீபத்தில் நடந்த ஒரு ராணுவ தாக்குதல் உட்பட இந்த மின்வெட்டுக்கு காரணமான அனைத்து சாத்தியங்களையும் விசாரித்து வருவதாக அந்நாட்டின் பிரதம மந்திரி அஹ்மத் டவுடோக்லு கூறியுள்ளார். சில மக்கள் சுரங்கப்பாதைகளிலும் லிப்டுகளிலும் சிக்கி தவிக்கின்றனர். இந்த இருட்டடிப்பு அரைவாசிக்கும் அதிகமான துருக்கி மாகாணங்களில் சேவைகள் மற்றும் வர்த்தகங்களை சீர்குலைத்துள்ளது. மின்சார கம்பிகளில் மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது போன்று தெரிந்ததாகவும், ஆனால் சில பகுதிகளில் மின் விநியோகம் மீண்டும் தொடங்கியிருப்பதாகவும் துருக்கி அரசு தெரிவித்தது. கடந்த பல ஆண்டுகளில் துருக்கியில் ஏற்பட்ட மின்வெட்டுகளிலேயே இதுதான் மிகவும் மோசமான மின்வெட்டாக கருதப்படுகிறது.
ஈரானிய அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்று நள்ளிரவுக்குள் முடிய வேண்டும் என்ற காலக்கெடுவை நெருங்கும் நிலையில், 6 உலக வல்லாதிக்க நாடுகளின் பிரதிநிதிகளும் ஈரானும் இன்னும் சில மணி நேரங்களில் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடன்பாட்டின் குறிப்புகள் மீது இந்த அறிக்கை அதிக கவனம் செலுத்தும் என்றும், இது பேச்சுவார்த்தைகளுக்கான புதிய கட்டம் ஒன்றை தொடங்க போதுமானதாக இருக்கும் என்றும் சுவிட்சர்லாந்தில் இடம்பெறும் பேச்சுவார்த்தைகளுக்கான BBC செய்தியாளர் குறிப்பிடுகிறார். இந்த பேச்சுவார்த்தைகள் ஜூன் மாத முடிவில் முழுமையான உடன்பாட்டை எட்டும் நோக்கில் நடக்கும். ஈரான் அணுவாயுத முயற்சிகளை மேற்கொள்ளாது என்பதை உறுதிப்படுத்த அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட உலக வல்லரசுகள் விரும்புகின்றன. அத்தகைய எண்ணம் தங்களிடம் இல்லை என ஈரான் வலியுறுத்தியிருக்கிறது.
நைஜீரிய அதிபர் தேர்தலில் எதிர்தரப்பு போட்டியாளரான முகமது புகாரி வெற்றியை நெருங்கிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. இன்னமும் சில மாநிலங்களில் மாத்திரமே முடிவுகள் வெளியாக வேண்டியிருக்கும் நிலையில், தற்போதைய அதிபர் குட்லக் ஜோனத்தனை விட 30 வாக்குகள் அதிகமாக முகமது புகாரி பெற்றுள்ளார். முன்னதாக நைஜீரியாவில் நடைபெற்ற தேர்தல்களில் வாக்குகள் எண்ணப்படும் முக்கியமான மையத்தில் குழப்பமான காட்சிகள் நிலவின. தேர்தல் கமிஷனை பாரபட்சமாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டிய ஆளும் ஜனநாயக மக்கள் கட்சியின் பிரதிநிதி எல்டர் ஒருபேபே தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டபோது இடையூறும் விளைவித்தார். தலைநகர் அபுஜாவில் அமைந்துள்ள தொகுப்பு மையத்தில் உள்ள BBC ஹாசா சேவையின் ஆசிரியர் கூறும்போது, இந்த எதிர்ப்பு தற்போது பதவியில் உள்ள குட்லக் ஜோனத்தன் தேர்தலில் தோல்வியை தழுவப்போவதை அறிவுறுத்துவதாக தெரிவித்தார்.
யமனில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் போர் காரணமாக அதிக எண்ணிக்கையிலான சிவிலியன்கள் பலியாவது குறித்து சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் வருத்தம் தெரிவித்திருக்கிறது. ஹவுதீஸ் என அறியப்படும் ஷியா முஸ்லீம் கிளர்ச்சியாளர்களையும் அவர்களது ஆதரவு படையினரையும் இலக்கு வைத்து சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படையினர் தொடர்ந்து 6 இரவுகள் நடத்திய வான் தாக்குதல்களின் பின்னரே செஞ்சிலுவை சங்கத்தின் இந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது. யமன் படையினருக்கிடையே நாட்டின் மத்திய மற்றும் தென்பகுதிகளில் இடம்பெற்று வரும் மோதல்கள் அங்கிருக்கும் மருத்துவ சேவைகளுக்கு மேலும் சிரமம் தருவதாக சங்கம் கூறுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் கொல்லப்பட்ட வழக்கில் மேலும் 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை சம்பந்தமாக மேலும் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவர்களை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். ரவிராஜ் கொலை சம்பந்தமாக 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டோர்களில் ஒருவர் இலங்கை கடற்படை அதிகாரி என்று தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர், ஏனைய 2 சந்தேக நபர்களும் இலங்கை கடற்படையிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் என்றும் தெரிவித்தார். ரவிராஜ் கொலை சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் விசாரணைகளின் போது வெளிவந்த தகவல்களுக்கு அமையவே இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2008 கொழும்பு நகரில் 5 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டமை உட்பட ஒரு போலீஸ் அதிகாரி கொலை செய்யப்பட்டமை ஆகிய சம்பவங்களுடன் இந்த சந்தேக நபர்கள் தொடர்பு பட்டுள்ளதாக விசாரணைகளின் மூலம் தகவல்கள் வெளிவந்துள்ளதாக தெரிவித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவன் குணசேகர. இதேவேளை ரவிராஜ் கொலை சம்பந்தமாக முதலில் கைது செய்யப்பட்ட 3 கடற்படை அதிகாரிகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 28 வரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். 2006 நடந்த இந்த கொலை சம்பவத்தில் பல ஆண்டுகளாக முடங்கி கிடந்த இந்த வழக்கில் இப்பொழுது மேலும் கைதுகள் நடந்திருப்பது பற்றி ரவிராஜின் மகள் பிரவீணா ரவிராஜ் அவர்களின் கருத்தை கேட்டேன்.
இது வந்து உண்மையா எங்களுக்கு ஒரு 3 முதல் லைக் இன்ஃபர்மேஷன் டைரக்டா வரல, பட் ஆக்கள் பேசிக்கிட்டதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல இருந்து பார்த்ததுல என்னன்னா, லைக் இது வந்து கவர்மெண்டால எடுத்து செய்யற மாதிரிதான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நாங்க பர்சனலா ஒன்றும் இது தொடர்பா ஒன்றும் கோர்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகல, அவ்வளவுதான். பட் இவ்வளவு லேட்டா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு நடக்குதுன்றதுல சந்தோஷம்தான்.
ஆனா இந்த தாமதமா நடந்தாலும் இந்த வழக்குல வந்து ஒரு உங்களுக்கு நியாயம் கிடைக்கும், கொலை செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா?
நம்பிக்கை இருக்குது தான். இப்ப புது கவர்மெண்ட், புது சிஸ்டம், சோ அதுல நம்பிக்கை கொஞ்சம் இருக்குது தான். அதை விட தண்டனை வழங்குறது அது இல்ல, உண்மை வெளியில வந்துச்சுன்னா அதுவே சானமண்ட ஸ்டாண்ட்ல தான் நானும் லைக் அம்மாவும் தம்பியும் இருக்கிறேன்.
ரவிராஜின் மகள் பிரவீணா ரவிராஜ். இலங்கை விஞ்ஞானிகள் உள்நாட்டு அரிசி வகை ஒன்றின் மரபணு வடிவத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இது குறித்த செய்திக்குறிப்பு தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் பயிரிடப்படும் நெல் வகையொன்றை ஆராய்ந்த உள்நாட்டு ஆய்வாளர்கள் அதன் மரபணுவின் முழு வரிமுறையை வெற்றிகரமாக கண்டுபிடித்துள்ளனர். கொடவி என்ற நெல் வகையின் மரபணுவை இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மற்றும் தனியார் நிறுவனங்களின் நிதி உதவியுடன் இலங்கை தலைநகர் கொழும்பில் அமைக்கப்பட்ட மனித மரபியல் பிரிவில் இப்பிரிவின் பணிப்பாளரும் பேராசிரியருமான வஜிர திசாநாயக்க தலைமையில் பல உள்நாட்டு ஆய்வாளர்களும் விஞ்ஞானிகளும் இணைந்து இந்த ஆய்வை நடத்தியுள்ளனர். உள்நாட்டில் உற்பத்தியாகும் தாவரங்களின் மரபியலை கண்டுபிடிப்பதன் மூலம் அதன் சிறப்பம்சங்களை அறிந்து அதன் அடிப்படையில் எதிர்கால தாவர பயிரிடலை முன்னெடுப்பது இந்த ஆய்வின் அடிப்படை நோக்கமாக இருந்ததாக பேராசிரியர் வஜிர திசாநாயக்க தெரிவித்தார். இலங்கை தாவரமான கொடவி என்ற நெல்லை இந்த ஆய்வுக்காக பயன்படுத்தியுள்ளோம். இந்த நெல்லின் முழு மரபணுவையும் நாம் கண்டறிந்துள்ளோம். குறிப்பாக கொடவி நெல்லானது உப்பு நீரிலும் வளரக்கூடிய தாவரம் என்று இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே காலப்போக்கில் இதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பில் தொடர்ந்தும் ஆய்வுகளை நடத்தி வருகிறோம் என்று கூறிய பேராசிரியர் வஜிர திசாநாயக்க, இந்த ஆய்வில் பெறப்பட்ட தகவலானது அடுத்த தலைமுறை ஆய்வாளர்களுக்கும் பெரிய அளவில் பயன்படக்கூடியவை எனவும் சுட்டிக்காட்டினார். இந்த ஆய்வுக்காக அனைத்து தொழில்நுட்பங்களும் அடங்கிய பரிசோதனை கூடம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் மூலம் பெறப்பட்ட தரவுகள் தொடர்ந்தும் பரிசோதனை நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும். குறிப்பாக இலங்கை மண்ணின் தாவரத்தின் சிறப்பம்சங்களை இனிவரும் ஆய்வாளர்கள் மிக துல்லியமாக ஆராய்வார்கள். அத்தோடு இலங்கையில் இதுபோன்ற ஆய்வுகளை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையையும் இந்த ஆய்வு ஏற்படுத்தியுள்ளது. என்றார் பேராசிரியர் வஜிர திசாநாயக்க. அத்தோடு கொடவி நெல்லின் மரபணு கண்டுபிடிக்கப்பட்டமை ஆய்வின் முதற்கட்ட நடவடிக்கை என தெரிவித்த பேராசிரியர் வஜிர திசாநாயக்க, இதை அடிப்படையாக கொண்டு இனிவரும் காலங்களில் பல ஆய்வுகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அது நாட்டுக்கு பயன் தரக்கூடியவையாக இருக்கும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டார்.
செய்தி வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். இலங்கையின் கிழக்கு மாகாண சபையில் புதிய துணைத் தவிசாளராக தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை தருகிறார் திருவோணமலையிலிருந்து ரத்னலிங்கம்.
கிழக்கு மாகாண சபையின் அமர்வு இன்று இடம்பெற்ற வேளை சபையின் பிரதி தலைவர் எம் ஏ சுபைர் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று கொண்டுவரப்பட்டுள்ளது. நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக 19 வாக்குகளும் எதிராக 11 வாக்குகளும் வழங்கப்பட்ட நிலையில் அவர் பதவியிழந்துள்ளார். கிழக்கு மாகாண சபையில் உற்றுவான ஆட்சி மாற்றத்தின் பின்னர் பிரதி தலைவராக பணியாற்றிய எம் ஏ சுபைர் எதிரணியில் இணைந்து கொண்டார். இந்த நிலையில் அவரை பதவி விலகுமாறு கோரிய போதும் அவர் பதவி விலகாத நிலையிலேயே அவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் தற்போது ஆளுந்தரப்பில் இணைந்துள்ள நிலையிலேயே இந்திரகுமார் பிரசன்னா பிரதி தலைவராக தெரிவாகியுள்ளார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பைச் சேர்ந்த 9 உறுப்பினர்கள் இன்று ஆளுந்தரப்பிற்கான ஆதரவினை விலக்கி எதிர்கட்சி ஆசனத்தில் அமர்ந்து செயற்பாடுகளை மேற்கொண்டனர். இந்த ஆதரவினை விலக்கிக் கொண்டமை தொடர்பாக முன்னாள் அமைச்சரான உதுமாலப்பே கூறுகையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
கிழக்கு மாகாண சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்களும் தேசிய உறுப்பினர்கள் அதே போன்று மக்கள் மக்கள் காங்கிரஸ் தேசிய சுதந்திர முன்னணி போன்ற 5 கட்சிகளைச் சேர்ந்த 10 உறுப்பினர்கள் கிழக்கு மாகாண சபையிலே ஒரு தனி குழுவாக சுதந்திரமாக இயங்கும் ஒரு குழுவாக இயங்குவதற்கும் எதிர்கட்சி ஆசிரியத்திலே அமர்ந்து கொண்டு கிழக்கு மாகாண மக்களுக்கு நடைபெறுகின்ற நல்ல விடயங்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்குவதோடு ஏனைய மக்களுக்கு எதிரான அல்லது தவறுதலாக நடக்கின்ற காரியங்களுக்கு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கும் நாங்கள் இருக்கிறோம்
எனவும் முன்னாள் அமைச்சர் உதுமாலப்பை தெரிவித்துள்ளார்.
திருவோணமலையிலிருந்து ரத்னலிங்கம். இலங்கை கண்ணோட்டம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை மற்றும் தமிழக மீனவர்களிடையே நிலவும் மீன்பிடி பிரச்சினை குறித்த பேச்சுவார்த்தை முடிவுகள் குறித்து இலங்கை மீனவர்கள் ஜனாதிபதியுடன் கலந்து கொண்ட பின்னரே தங்கள் நிலைப்பாட்டை தெரிவிப்பார்கள் என்று தெரிகிறது. இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை தருகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையில் இழுபறி நிலையில் உள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக சென்னையில் இருநாட்டு மீனவர் பிரதிநிதிகளுக்கிடையில் நடைபெற்ற 3வது சுற்று பேச்சுக்களில் தீர்வு எதுவும் எட்டப்படவில்லை என்று பேச்சுவார்த்தையில் கலந்துவிட்டு நாடு திரும்பியுள்ள இலங்கை மீனவர் பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தைகளில் விவாதிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ள முக்கிய கூட்டத்திலேயே தாங்கள் முடிவெடுக்கப் போவதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதுகுறித்து இலங்கை தரப்பு பேச்சுவார்த்தை குழுவைச் சேர்ந்த மன்னார் மாவட்ட மீனவர் சம்மேளன தலைவர் ஜஸ்டின் சொய்சா அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
தமிழக மீனவர்கள் நடந்த பேச்சுவார்த்தையிலே முடிவுகளையும் எட்டப்படவில்லை. அவர்கள் எங்களிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கைகளை வருகிற மாதம் 2ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையிலே நடைபெறவிருக்கின்ற வடபகுதி மீனவ பிரதிநிதிகளையும் வடபகுதியில் உள்ள அரசியல் தலைவர்களையும் உள்ளடக்கியதாக ஒரு மகாநாடு நடைபெறிருக்கின்றது. நாங்கள் கொண்டு வந்த இந்திய மீனவர்களுடைய கோரிக்கையை அந்த மகாநாட்டிலே சமர்ப்பித்து அங்கு எடுக்கப்படுகின்ற தீர்வை தமிழக அரசு மூலமாக அந்த மீனவர்களுக்கு தெரியப்படுத்துவோம்.
இந்த கூட்டத்தில் ஆராயப்போகின்ற அந்த கோரிக்கைகள், அதாவது தமிழக மீனவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் உங்கள்கிட்ட என்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க?
இலங்கை கடற்பரப்புக்குள்ளே அவர்கள் 97 வருகளே சுருக்குமடி இரட்டை மடி போன்ற கடல் வளங்களை அளிக்கக்கூடிய அந்த வலைகளை தாங்கள் உடனே நிறுத்துவதாக எங்களுக்கு முதல் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். தாங்கள் செய்கின்ற இந்த தொழில் முறைகளை மாற்று தொழிலுக்கு மாற்றுவதற்காக ஆழ்கடல் மீன்பிடி கலன்களை தாங்கள் கொள்வனை செய்ய இருப்பதாகவும் அந்த ஆழ்கடல் மீன்பிடி வள்ளங்களை நிறுத்துவதற்கான துறைமுக வசதி அவர்களிடம் இல்லாதபடியால் மூக்கையூர் என்ற இடத்திலே அதற்கான ஒரு துறைமுகம் அமைப்பதற்காக 112 கோடி ரூபாயை மத்திய அரசு மாநில அரசுக்கு வழங்கியிருப்பதாகவும் அந்த துறைமுகத்தை அமைத்தவுடன் இந்த கலங்களை கொண்டு போய் அதிலே கட்டும் வரைக்கும் தங்களுக்கு மீன்பிடிப்பதற்கு கால அவகாசம் கட்டுகின்றார்கள். இது 2வது கோரிக்கை. 3வதாக அவர்கள் இந்த தொழில் முறையை மாற்றுவதற்காக 3 ஆண்டு காலம் தங்களுக்கு செல்லும் என்பதற்காகவும் 3 வருட காலம் அவகாசத்தை எங்களிடம் கோரியிருக்கின்றார்கள். இந்த 3 முக்கியமான கோரிக்கையோடு சேர்த்து நாங்கள் அவர்கள் தந்த கோரிக்கைகளை தங்களுக்கு சாதகமாக நாங்கள் பதிலளிக்கும் பட்சத்திலே நாங்கள் சொல்கின்ற நிபந்தனைகளை மீறும் தமிழக மீனவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து நாங்கள் தரும் இந்த அனுமதியை யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாங்கள் நடந்து கொள்வதாகவும் எங்களுக்கு உத்தரவாதம் தந்திருக்கின்றார்கள்.
அப்ப தமிழக மீனவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில வந்து கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறதாக நீங்க சொன்னீங்க. இலங்கை மீனவ பிரதிநிதிகள், நீங்கள் அவர்களிடம் என்ன விஷயத்தை சொன்னீங்க இந்த பிரச்சனை தீர்வு காண்றதுக்கு?
எங்களுடைய கடலிலே இருக்கின்ற வளங்கள், எங்களுடைய மீனவர்கள் இழந்த இழப்புகள் எல்லாம் நாங்கள் விவரமாக அவர்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்றோம். அவர்கள் அதையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த தொழிலை அவர்கள் முற்றுமுதலுக்கு நிறுத்துவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். இருந்தும் நாங்கள் அவர்கள் கேட்ட இந்த கோரிக்கைகளை உடனடியாக எங்களுக்கு தீர்வு சொல்ல முடியாது. அந்த கோரிக்கைகளை எழுத்து மூலமாக எங்களுக்கு தரும்படியும் நடக்க போகின்ற இந்த மகாநாட்டிலே வடபகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சகல பிரதிநிதிகளும் கலந்து கொள்வதால் அந்த கூட்டத்திலே இதை பரிசீலித்து எங்களது மக்களுக்கு பாதிப்பில்லாத ஒரு தீர்மானத்தை நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்று நாங்கள் கூறிவிட்டு வந்தோம்
என்றார் மன்னார் மாவட்ட மீனவர் சம்மேளன தலைவர் ஜஸ்டின் சொய்சா அவர்கள்.
வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் நாட்டின் பல மாகாணங்களில் ராணுவத்தை நிலைநிறுத்தியது குறித்த வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே மீது தொடரப்பட்ட வழக்கை இலங்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இதுகுறித்து கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார்.
கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயம் தேர்தல்கள் ஆணையாளரின் அனுமதியின்றி இராணுவத்தினரை கடமைகளுக்கு அழைத்ததன் மூலம் நியாயமான தேர்தல் ஒன்றுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முற்போக்கு சோசலிச கட்சியின் துமிந்த நாகமோ தாக்கல் செய்த இந்த மனுவை ஆராய்ந்த பின்னரே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சாகர் காரியவசம் தெரிவித்தார்.
எதுமா எம கெசட் நிவேதனை நிகுத் கரே வென கிசியாம் ஹேதுகட நிவை சம்பூர்ணேன்ம ஜாதிக ஆராக்ஷா உதேதா உதேசா.
கடந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற சமயம் ஜனாதிபதி வேட்பாளராக செயற்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எந்தவிதமான சாதாரண காரணமின்றி நாட்டில் இருக்கின்ற 25 மாவட்டங்களில் இராணுவ படைகளை கடமைகளுக்காக அழைத்ததாக மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் நியாயமான தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு இடையூறுகள் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டினார். முன்னாள் ஜனாதிபதியின் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டு மக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பொன்றை வழங்குமாறும் மனுதாரர் உச்சநீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கருத்துக்களை தெரிவித்த போது ஜனாதிபதிக்கு எந்த ஒரு சமயத்திலும் இராணுவத்தினரை அழைப்பதற்கு அரசியல் யாப்பின் கீழ் அதிகாரங்கள் இருப்பதாக தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பு கருதியே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவித்த வழக்கறிஞர் இதன் மூலம் மனித உரிமைகள் மீறப்படவில்லை என்றும் வாதாடினார். சட்டமா அதிபர் கருத்துக்களை தெரிவிக்கையில் ஜனாதிபதிக்கு இராணுவத்தினரை அழைப்பதற்கு சட்டத்தின் கீழ் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். இந்த அதிகாரத்தை மட்டுப்படுத்த முடியாதென்று தெரிவித்த அரச தரப்பு வழக்கறிஞர் அதனை மேற்கொள்வதற்கு தேர்தல்கள் ஆணையாளரின் அனுமதி அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார். தீர்ப்பை அறிவித்த தலைமை நீதிபதி இராணுவத்தினர் அழைக்கப்பட்டதன் மூலம் நியாயமான தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு இடையூறுகள் ஏற்பட்டதாக நிரூபிக்கக்கூடிய எந்தவிதமான ஆதாரங்களையும் சமர்ப்பிக்க மனுதாரர் தவறியுள்ளதாக அறிவித்தார். எனவே அதனை தள்ளுபடி செய்வதாக நீதிபதிகள் அறிவித்தனர்.
கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார். இலங்கை கண்ணோட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஏமன் நாட்டில் நடந்து வரும் மோதல்களின் பின்னணியில் அங்கு சிக்கியிருக்கும் இந்தியர்களை நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வர இந்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ஏமனில் உள்ள நிலைமை குறித்து அந்த நாட்டில் வேலை செய்யும் தமிழக தொழிலாளி ஜான் சக்தி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சுவாமிநாதன்.
நைட் ஷிஃப்ட் கம்பெனி நைட் ஷிஃப்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க சேஃப்டி காரணி. மற்றபடி நார்மலா போயிட்டு இருக்கு அப்படி, ஒரு பிரச்சனை இல்லை. லைஃப் த்ரெட்னிங் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை. டேட்டர் நார்மலா தான் இருக்குது. கொடைடால இருந்து ரிப்போர்ட் எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, கொடைடாலையும் பரவாயில்ல. ஏடன் ப்ராப்ளம் அந்த சானால தான் ஃபுல் நைட்டு பம்பார்ட்மெண்ட் அவங்களால இது பண்ண முடியல, சர்வை பண்ண முடியல. சானால தான் டாய்ஸ்ல அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்ப இந்திய அரசாங்கம் வந்து யமன்ல இருக்க இந்தியர்களை வெளியேற்றுவதற்காக கப்பல்களையும் விமானங்களையும் அனுப்பி வருது. நீங்க வெளியேற போறீங்களா இல்ல நீங்க அங்கேயே இருக்க போறீங்களா?
நாங்க வந்து எங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து சீல் பண்ணி கொடுத்துட்டாங்க. எக்ஸிட் என்ட்ரி வந்து சீல் பண்ணி 3 மந்த்ஸ்க்கு டைம் கொடுத்துட்டாங்க. கையில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனில இருந்து எங்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கம்பெனில இருந்து சேஃப்டியா எங்களை அனுப்பி விட்டுருவாங்க. ப்ராப்ளம் அப்படி ஒண்ணு ப்ராப்ளம் போது அவங்க வச்சிருப்பாங்க. ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படிங்கும்போது அவங்க அனுப்பி விட்டுருவாங்க. நாங்க வந்துருவோம். டியூ பீரியட் இருக்கு, லீவ் டியூ பீரியட் இருக்குன்னா நாங்க வந்து வந்துருவோம். எப்படினாலும் எங்க ஃபேமிலியை பாக்கணும்.
நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க, வரலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்களா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் இருக்கீங்களா?
அப்படி இல்ல, எங்க என் பக்கத்து கம்பெனில திருநெல்வேலிக்கார ஒரு பையன் இருக்கிறான், என்னதான் நாங்க ரெண்டு பேரும் ஈரோ டைம் தான் நாங்க ரெண்டு பேரும் வந்துருவோம். மற்றபடி மங்களூரு பெங்களூரு அந்த இருக்கிறாங்க, அவங்க கிளம்புறது மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க.
உங்களுக்கு தகவல் தெரிஞ்ச மட்டும் இந்தியர்கள் யாராவது இறந்து போயிருக்காங்களா இந்த மோதல்கள்ல?
இந்தியன்ஸ் இறந்த மாதிரி எங்களுக்கு தகவல் வரல, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்லல, இந்தியன்ஸ் யாரும் இருந்த மாதிரி. வீட்டில் ஒரு சிமெண்ட் கம்பெனி ஒன்று ஏடன் பார்டர்ல ஒன்று இருக்குது, அங்கே வந்து ஃபயரிங் ஆயிருக்குது, மெயின் கேட்ல ஃபயரிங் ஆயிருக்கு, ஒரு 17 பேர் என்னமோ இறந்துருக்குறாங்க, லோக்கல்ஸ் மாதிரி தான் தெரியுது.
நீங்க சொன்னீங்க அங்க இயல்புல இருக்கு, இப்ப சாப்பாட்டுக்கு மத்த விஷயங்கள் அதாவது குடிதண்ணீர் மின்சாரம் இதெல்லாம் தட்டுப்பாடு இல்லாம இருக்கா?
டாய்ஸ்ல வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கு சார், நாங்க லைஃப் நார்மலா தான் போயிட்டு இருக்கு. டாய்ஸ்ல டாய்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் சிட்டி அண்ட் பீஸ்ஃபுல் சிட்டி, அதனாலதான் உங்களுக்கு வந்து பிரச்சனை.
ஏமனில் உள்ள தொழிலாளி ஜான் சக்தி. இந்திய முன்னாள் துணை பிரதமர் எல் கே அத்வானி மீது பாபர் மசூதி வழக்கில் மீண்டும் குற்றப்பத்திரிகை ஏன் பதியக்கூடாது என்று விளக்கம் கோரி இந்திய உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் எல் கே அத்வானி உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் சிலர் மீது ஏன் குற்றவியல் குற்றச்சாட்டு பதியக்கூடாது என்பதற்கு அவர்கள் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹச்எல் தத்து மற்றும் நீதிபதி அருண் மிஸ்ரா ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு முன்பாக இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விசாரணையில் எல் கே அத்வானி, எம் எம் ஜோஷி, உமா பாரதி, கல்யாண் சிங் உள்ளிட்டோரிடம் விளக்கம் அளிக்க கோரப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட இவர்கள் அனைவரது மீதும் ஏற்கனவே இந்த வழக்கில் குற்றவியல் குற்றச்சாட்டு பதியப்பட்டு பின்னர் கீழ் நீதிமன்றத்தில் போதுமான சாட்சியங்கள் இல்லை என்று கூறி விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். தொடர்ந்து அலகாபாத் உயர் நீதிமன்றமும் இவர்களை வழக்கிலிருந்து நீக்கம் செய்தது சரி என்று உறுதி செய்திருந்தது. இந்நிலையில் எல் கே அத்வானி உள்ளிட்ட ஏனைய குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை வழக்கிலிருந்து விடுவித்ததை தடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கின் முக்கிய பிரதிவாதியான ஹாஜி மக்பூப் அகமது மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கோடு இதே வழக்கில் மத்திய புலனாய்வுத்துறை தாக்கல் செய்திருந்த மேல்முறையீடு மனுவையும் சேர்த்து இன்று விசாரணை நடைபெற்றது. அதிலும் மத்திய புலனாய்வுத்துறை மனு மீதான விசாரணை கடந்த 2011 March 3 முதல் நிலுவையில் இருந்து வந்திருந்தது. மோடி தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்பு முதல் முறையாக அது தற்போது தொடர்வதும் குறிப்பிடத்தக்கது. அத்தோடு மத்திய அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் மத்திய புலனாய்வுத்துறையின் நிலைப்பாடு இந்த வழக்கு தொடர்பில் மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் யூகங்கள் வெளியிடப்பட்டு வருகிறது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். நேர்களை, நாளை ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து பிபிசி தமிழ் ஒரு தொலைக்காட்சி வடிவத்தை உலக செய்திகளாக சென்னையிலிருந்து வெளிவரும் தொலைக்காட்சி சேனலான தந்தி தொலைக்காட்சியிலிருந்து ஒளிபரப்ப இருக்கிறது. இது குறித்த ஒரு அறிவிப்பு.
செய்திகளை ஒளி வடிவில் பாருங்கள். செய்திகள் உயிர் பெறுவதை பாருங்கள். சர்வதேச செய்திகளை பிபிசி தமிழில் பாருங்கள். முதலில் வானொலி, பிறகு இணையம், தற்போது தொலைக்காட்சியில் பிபிசி தமிழ் தொலைக்காட்சியில் செய்திகளின் ஆழத்தை பாருங்கள். நாளை April 1 திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 7:30 தந்தி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் பிபிசி தமிழ் தொலைக்காட்சி செய்திகள்.
நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல், வழங்குகிறார் சுவாமிநாதன்.
அனைவருக்கும் அறிவியலில் முதலில் புற்றுநோய் குறித்த ஒரு செய்தி. புற்றுநோய், அதிலும் குறிப்பாக நுரையீரல், வாய் புற்றுநோய், மூச்சுக்குழல் புற்றுநோய் போன்றவை புகையிலை பயன்படுத்துபவர்களுக்கே அதிகம் வர வாய்ப்புகள் இருப்பதாக பொதுவாக கருதப்படுகிறது. இதன் காரணமாகவே உலகின் பல பகுதிகளில் சிகரெட் பெட்டிகளில் புகையிலையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை காட்டும் எச்சரிக்கைகளை, புகைப்படங்களை ஒட்ட வேண்டும் என்ற விதி படிப்படியாக கொண்டுவரப்படுகிறது. இந்தியாவிலும் வரும் April 1 முதல், அதாவது நாளை முதல், சிகரெட் பெட்டிகளில் இருக்கும் 85% இடத்தை உடல் பாதிப்புகள் குறித்த எச்சரிக்கைகளால் நிரப்ப வேண்டும் என்று சிகரெட் நிறுவனங்களுக்கு முன்பு கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த விஷயம் குறித்து விவாதிக்க நியமிக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவரான பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திலீப்குமார் காந்தி சிகரெட் புகைப்பதால் கேன்சர் வருகிறது என்பதை உறுதியாக காட்டும் சுயாதீன ஆய்வுகள் ஏதும் இந்தியாவில் இதுவரை செய்யப்படவில்லை, எனவே புகையிலை காரணமாக ஏற்படக்கூடிய எச்சரிக்கைகளை வெளியிட சிகரெட் நிறுவனங்களுக்கு அதிக கால அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்று கோரியிருக்கின்றார். புகையிலை பயன்பாட்டிற்கும் புற்றுநோய்க்கும் இடையிலான தொடர்பை வெளிக்காட்டும் ஆய்வுகள் இந்தியாவில் இதுவரை செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று சென்னை கேன்சர் இன்ஸ்டிடியூட்டின் தலைவர் டாக்டர் சாந்தா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்தியால இதை பற்றி நிறைய படிச்சிருக்கோம். 1950 முன்னாலேருந்து இப்போ 60 வருஷமா எனி நம்பர் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் இருக்கு. கட்டாயம் புகையிலைக்கும் கேன்சருக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 40% கேன்சர் ஆண்கள்ல புகையிலினாலதான் உண்டாகிறது. அதாவது வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், இதுக்கும் கேன்சருக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. வேர்ல்டு ஓவர் இதை பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவும் இங்கிலாந்துலேயும் நிறையா பண்ணியிருக்காங்க. அதனால அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது முழுக்க அவருக்கு அறியாமை தான் சொல்லணும். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்துட்டு இந்த மாதிரி சொன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அடுத்த வாரம் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் அண்ட் கேன்சர் நாங்கள் ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். அந்த லைஃப் ஸ்டைல் அண்ட் கேன்சர்ல முக்கியமானது புகையிலை யூஸ் பண்றது. புகையை பிடிக்கிறது மாத்திரம் இல்ல, இந்தியால நிறைய பேர் வாயில புகையில போடுறாங்க, மூக்குப்பொடி போடுறாங்க, எல்லாம் கூட எல்லாவித புகையிலையும் கேன்சருக்கு புற்றுநோய்க்கு காரணமாக இருக்கு. அதை பத்தி சந்தேகமே இல்லை.
அதே நேரத்தில் இங்கே பிரிட்டனில் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு விரிவான ஒரு ஆய்வு செய்யப்பட்டது கேன்சர் நோய்கள் குறித்து. அதில் நல்ல உடற்பயிற்சி செய்பவர்கள், கெட்ட பழக்கம் ஏதும் இல்லாத பலருக்கு கேன்சர் வருவது தெரிய வந்திருக்கிறது. அதனால ஒரு வித பேட் லக்னாலேயும் உங்களுக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஆய்வாளர்கள் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே கேன்சர் வந்து வேறு பல காரணங்களாலையும் வருதுல்ல?
இப்ப வந்து முக்கியமா என்ன தெரியணும்னாக்க, கேன்சர் வந்து இந்த புகையிலனால வருதுன்னு சொன்னாக்க, புகையில யூஸ் பண்றவா எல்லாருக்கும் கேன்சர் வருதுன்னு இல்லை. ஆனா அந்த புகையில பிடிக்கிறவங்களுக்கு அதிகமாக கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நுரையீரல் கேன்சர் எடுத்தல்னாக்க 100 பேஷண்ட்ல வந்து 80 பேஷண்ட்டுக்கு வந்து கட்டாயம் பழக்கம் இருக்கும், 20 பேஷண்ட்டுக்கு பழக்கம் இருக்காது. 20% பழக்கம் இல்லாதவங்க ஏன் வந்தது கேட்டா, இப்ப புற்றுநோய் ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்னு பேரு. அது என்னதுனாக்க, நம்ம இந்த பழக்க வழக்கங்கள் மாத்திரம் இல்லை, ஜெனட்டிக் ஃபேக்டரும் இருக்கு. இப்போ புகையில பிடிக்காதவங்களுக்கு ஜெனட்டிக் ஃபேக்டர் ரொம்ப அதிகமா இருந்ததுனாக்க இல்லாதையே வருது. அதுதான் அவங்க பிரிட்டிஷ் சொல்றாங்க இல்லாதவங்களுக்கு கூட வருதுன்னு சொல்லி. அது நடக்கிறது ரொம்ப குறைச்சல். புகையில யூஸ் பண்றவங்களுக்கு 80% வந்தா, யூஸ் பண்ணாத வாழ்க்கை 10% தான் வரும்
என்றார் சென்னை கேன்சர் இன்ஸ்டிடியூட்டின் தலைவர் டாக்டர் சாந்தா. அலுவலக சூழலில் ஓடியாடி வேலை செய்ய முடியாவிட்டாலும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து நாள் முழுவதும் வேலை செய்யக்கூடாது என்கிறது பிரிட்டனில் நடத்தப்பட்ட ஒரு புதிய ஆய்வு. இது குறித்த குறிப்பை தமிழில் தருகிறார் நந்தினி குருசங்கரன்.
அலுவலகத்தில் நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டு இருப்பது பல்வேறு ஆரோக்கிய பிரச்சினைகளுக்கு காரணமாவதாகவும், உடற்பயிற்சி கூடத்தில் உழைப்பதன் மூலம் அவற்றை சரி செய்வது சிரமம் என்றும் ஆன் யோர் ஃபீட் பிரிட்டன் என்ற பிரிட்டிஷ் நிறுவனம் கூறுகின்றது. இதய நோய், 2வது வகை நீரிழிவு நோய், புற்றுநோய்கள், உளநலம் பாதிக்கப்படுதல், இப்படி பல பிரச்சினைகளுக்கு உட்கார்ந்து கொண்டே வேலை பார்ப்பது காரணமாவதாக கூறப்படுகின்றது. நாங்கள் தினசரி சைக்கிளில் தான் வேலைக்கு வருகிறோம், உடலை திடகாத்திரமாக வைத்திருக்கிறோம் என்று கூறுபவர்களை கூட நீண்ட நேரம் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டே வேலை பார்ப்பது பாதிக்கின்றது என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விடயம். தொடர்ச்சியாக உட்கார்ந்தே இருப்பதால் நாம் உட்கொள்ளும் உணவிலிருந்து சத்துக்களை உடலில் சேர்ப்பதற்கான கட்டமைப்பில் தாமதம் ஏற்படுகின்றது. அதனால் சர்க்கரையின் அளவுகளையும் இரத்த அழுத்தத்தையும் கொழுப்புச்சத்து துண்டுகளாக்கப்படுவதையும் உடல் கட்டுப்படுத்தும் முறையில் பாதிப்பு ஏற்படுவதாக நம்பப்படுகின்றது. லிப்டுக்கு பதிலாக படிகளில் நடந்து செல்வது, நாற்காலியிலிருந்து எழுந்து சென்று பகல் உணவை உண்பது, ஒவ்வொரு 30 நிமிடமும் கணினி வேலையிலிருந்து சிறிது ஓய்வு எடுப்பது, தொலைபேசியிலோ மின்னஞ்சலிலோ பேசிக்கொள்ளாமல் எழுந்து சென்று சக பணியாளர்களுடன் உரையாடுவது போன்ற சிறு சிறு மாற்றங்களின் மூலம் தொடர்ச்சியாக உட்கார்ந்து இருப்பதை தவிர்க்க முடியும் என்று கெட் பிரிட்டன் ஸ்டாண்டிங் அமைப்பைச் சேர்ந்த கெவின் பிராட்லி கூறுகின்றார்.
மேலும் பல புதிய விவரங்களுடன் அடுத்த வாரம் அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சுவாமிநாதன். செய்தி அரங்கமித்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் நந்தினி.
ஒரு பாரிய மின்வெட்டு துருக்கி நாட்டை தாக்கியுள்ளது. இதனால் அந்நாட்டின் பொது போக்குவரத்து சேவைகள் ஸ்தம்பித்துள்ளன. ஏமனில் தொடர்ந்து நடந்து வரும் போர் காரணமாக அதிக அளவில் சிவிலியன்கள் பலியாவது குறித்து சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் வருத்தம் தெரிவித்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே. We'll be right back.